நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இன்னைக்கு உலக புகைப்பட நாள். இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்படுது, எப்போலேருந்து ஏன் கொண்டாடுறாங்க, இப்படி நிறைய விவரங்கள் நமக்கு சொல்கிறதுக்காக புகைப்பட ஆர்வலர் எஸ் கணேசன் அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க நம்ம பல்கலைக்கழக உணவு மற்றும் வேளாண் பதன்சை துறையில் ஆராய்ச்சியாளராகவும் இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல வந்து நான் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்குற இந்த துறைக்கு நன்றி சொல்லிட்டு, அப்புறம் நான் இன்றைக்கு வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா லைட்டில் வந்து நம்ம பதிவுகளை ஏற்படுத்துகிறத தான் வந்து ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறோம். இது வந்து ஆர்ட்டு சயின்ஸு ரெண்டும் கலந்தது. ஆக்சுவலாக நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோகிராஃபின்னா அது ஒரு ஆர்ட் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சயின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம சயின்ஸாகவும் பார்க்கணும், ஆர்ட்டாகவும் பார்க்கணும். ஆர்ட்டுக்கு வந்து நமக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி தேவைப்படுது. சயின்ஸாக பார்க்கணுன்னா அதை பற்றின புரிதல். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு காலத்தில் சின்ன விஷயமாக கருதப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர வளர ஃபோட்டோகிராஃபியில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, டெவலப்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் நிறைய கருவிகளை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த கருவிகளெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம அதை பற்றின புரிதல் இல்லைன்னா அதை வந்து சரியாக செய்யவும் முடியாது. ஸோ அதை வந்து சயின்ஸாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வேர்ல்டு ஃபோட்டோ டே அப்படின்னு மேடம் சொன்னாங்க. இந்த வேர்ல்டு ஃபோட்டோ டே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாக ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ப்ராசஸை பதிவு செஞ்ச நாள், அதாவது ஆகஸ்ட் 19, 18, 39, இதுதான் வந்து ஆக்சுவலாக உலகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ப்ராசஸை, பர்மனன்ட் ஃபோட்டோகிராஃபிக் ப்ராசஸை பேட்டர்ன் செஞ்ச நாள். 175 வருஷம் ஆச்சு இன்றைக்கி. ஆக்சுவலாக அதோட ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக தான் வந்து இந்த ஃபோட்டோ டேவை கொண்டாடுறாங்க. இதை வந்து எங்கே பேட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து இதுக்காக காரணமாக இருக்காங்க. அவங்கள பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கோர்சே அரா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபி ஆர்வலர், அவர் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கார், இந்த வேர்ல்டு ஃபோட்டோ டேவை. அவர் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, உலகத்தில் ஒரு காலத்தில் நம்ம வந்து ஃபோட்டோங்கிறது வந்து பதிவு பண்ணவே முடியாத தருணங்கள்லாம் இருந்திருக்கு. முக்கியமான நிகழ்வுகள் பல நடந்திருக்குது, அதை வந்து நம்ம என்றைக்குமே பதிவு பண்ண முடியாத சூழல்கள் இருந்திருக்கு. நண்பர்களை பார்த்துருப்போம், நம்ம குழந்தைகளை பார்த்துருப்போம், நம்ம பெரியவங்களை பார்த்துருப்போம். சில பேர் பதிவுகளே இல்லாமல் இறந்துருக்காங்க. இப்போ இந்த பதிவுகளை ஏற்படுத்துறதுக்காக, இந்த பதிவுகளை திருப்பி புதுப்பிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கோர்சே ஆரா. அவர் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து ரிச்சர்ட் ஓ நீல், ஆடம் லேயர், அயன் ஓஸ்வால்டு இந்த மாதிரி ஒரு மூணு பேர்த்த சேர்த்துக்கிட்டு அவங்களோட சப்போர்ட்டோட 2009 இந்த டேவை கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ஆன்லைன் கேலரியாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 2010 அஃபீஷியலாக துவங்கப்பட்டது. அது துவங்கப்பட்ட நாளும் அதே தான், ஆகஸ்ட் 19. அது எதுக்கு கொண்டு வந்தாங்கங்கிறது இதுதான், செலிப்ரேட்டிங் த எபிலிட்டி. அது அவங்க இங்கிலீஷ்லேயே சொல்லியிருக்காங்க, நான் அதை இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகளே சொன்னால் இன்னும் அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். செலிப்ரேட்டிங் த எபிலிட்டி வி ஹாவ் டு கம்யூனிகேட் த்ரூ திஸ் பவர்ஃபுல் விஷுவல் மீடியம். ஃபோட்டோகிராஃபிங்கிறது விஷுவல் மீடியம் இல்லைங்களா? அதனால் வந்து அதை வந்து விஷுவல் மீடியத்தை வச்சு அந்த பதிவுகளை ஏற்படுத்துறது. அதே மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறவங்கெல்லாம் அந்த ஃபேமிலியில் வர்றவங்க தான். அவங்கள எல்லாத்தையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஒன்று திரட்டணும், அவங்களுக்குள்ள விஷயங்களை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இது. இதுதான் வேர்ல்டு ஃபோட்டோ டேக்கான ஒரு மகத்துவம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து நம்ம செய்வோம் எல்லா விஷயங்களையும், ஆனால் அது செஞ்சவங்கள அதுக்கான காரணக்கர்த்தாவை வந்து நம்ம எப்போவுமே மறந்துடுறது வழக்கம், இல்லை அவங்கள நினைவு கூற மாட்டோம் அடிக்கடி. ஆக்சுவலாக நான் வந்து இந்த இதுக்கான உழைப்புகளை வந்து நான் வந்து ஒரு தொகுப்பாக வந்து பேசலான்ட்டுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம், இன்றைக்கி இவ்வளோ ஈஸியாக பதிவுகளை ஏற்படுத்திகிட்ருக்கோன்னா அதுக்கு காரணமான சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த விஷயங்களை தான் நான் இன்றைக்கி வந்து முக்கியமாக பேசலான்ட்டுருக்கேன். முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாத்தையுமே. நம்ம எல்லா சயின்ஸுமே பார்த்திங்கன்னா பதிவுகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைகிறதுல தான் ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ஒரு காலத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஷேப்ஸு ஸ்ட்ரக்சர்ஸு அப்படியெல்லாம் அனாட்டாமி ஹியூமன் அனாட்டாமி அந்த சயின்டிஸ்ட்டும் வரைஞ்சி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் பதிவுகள் இப்படி மெடிக்கலில் லேண்ட்ஸ்கேப்பில் அப்புறம் உருவங்களை இப்படி எல்லா பதிவுகளுமே வந்து ஆர்ட்டில் வந்து இருந்த காலகட்டம் போய் அதுலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம அடுத்த நிலைக்கு வந்தது தான் வந்து ஃபோட்டோகிராஃபி. ஆனால் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல போய் உட்காந்து மாதக்கணக்காக வருஷக்கணக்காக உட்காந்து ஒரு விஷயங்களை வரைகிறாங்க. அப்போ வரையும் போது சில நேரங்களில் அவங்க வந்து ஒரு நேரத்தில் பார்க்குறது, அடுத்த நிமிடம் வந்து அது தொடராது. இப்போ இயற்கையே வச்சுக்கலாமே, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியே வச்சுக்கலாமே, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு லைட்டில் வரைகிறீங்கன்னு வைக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி இருந்த லைட்டே வந்து நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து மனசில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போகணும். அப்போ அந்த மனசில் ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாத்தினாலேயும் முடியாத விஷயம். அப்போ இதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு பதிவை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு அவங்க செஞ்ச ஆய்வுகளோட தொடர்புகள் தான் வந்து ஃபோட்டோகிராஃபியோட டெவலப்மெண்ட்டு. இதை வந்து இந்த ப்ராசஸாக செஞ்ச சயின்டிஸ்ட் பேர் வந்து லூயி டாகுவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இந்த டாகுவரோ டைப் ப்ராசஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அந்த ப்ராசஸை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினால தான் வந்து நம்ம வேர்ல்டு ஃபோட்டோ டே அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த லூயி டாகுவர் வந்து அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு இயற்கை ஆர்வலர், ஆர்டிஸ்ட்டு, சீன்ஸ் எல்லாம் வரைகிறவர். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அவருக்கு வந்து சப்போர்ட்டுக்கு தேவைப்படுது. இப்போ அவர் வந்து அவர் பார்க்குற சீன்ஸை பதிவு பண்ணுறதுக்கு அவர் சில முயற்சிகளெல்லாம் எடுக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அவரால் கரெக்டாக எடுக்க முடியல. அப்போ எடுக்க முடியலங்கும்போது அவர் சில ஆய்வாளர்கள், இதை சுற்றியும் இருக்கிற ஆய்வாளர்கள்கிட்ட சில பேர் கெமிஸ்ட்ரியில் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நல்லா பரிச்சயப்பட்டவங்கக்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு. அப்படி தொடர்பு கொண்டுட்டு அவர் வந்து நீப்ஸே அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து கொண்டு வந்த டெக்னாலஜி தான் இது, நம்ம சொல்கிற இந்த டாகுபரோ டைப் ப்ராசஸ். இப்போ பார்த்திங்கன்னா கேமராவை பற்றின ஆய்வுகள் வந்து 1600களிலேயே இருக்குது. அதாவது பதிவுகள் சொல்கிறது 1600கள், அதுக்கு முன்னாடிருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனில் ஜோஹன் ஹென்ரிக் ஷூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸரு, அவங்களாம் பார்த்திங்கன்னா 1700களில் இருந்தவங்க. அப்புறம் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் வில்ஹெம் ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா 1777. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் 200 வருஷம் உழைச்சிருக்காங்க இதுக்காக. அந்த உழைப்பை காட்டுறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் செஞ்ச ஆய்வுகள், இவங்கெல்லாம் சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குற விஷயத்தை வந்து பதிவு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு இமல்ஷன் கோட்டிங் கொடுத்து ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு மிரர் மேலே இமல்ஷன் கோட்டிங் கொடுத்து அந்த கோட்டிங்கில் வந்து அந்த லைட்டை பாஸ் பண்ணி அந்த லைட்டில் நெகட்டிவோ பாசிட்டிவோ பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்குறாங்க. அந்த பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து அவங்க ஃபர்தராக தேவைப்பட்ட டெவலப் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு இமேஜாக மாறுது, நிரந்தரமான பதிவுகளாக பெர்மனன்ட் இமேஜாக மாறுது. இந்த விஷயங்களை செய்கிறக்காக தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள டெவலப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பல விதமாக கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனது வந்து இந்த டாகுவர் டைப்பு, இந்த டாகுவர் அண்ட் நீப்ஸேவோட ப்ராசஸ். அதில் என்னென்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சில்வர் கோட்டிங் வந்து காப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. காப்பர் பிளேட்டில் சில்வர் கோட்டிங் கொடுக்குறாங்க. சில்வர் கோட்டிங் கொடுக்கும்போது அது ஒரு லைட் சென்சிட்டிவ் காம்பவுண்டாக வந்து இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீப்ஸேங்கிறவர் வந்து 1833 நீப்ஸே வந்து இறக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த டாகுவர்ங்கிறவர் கண்டினியூ பண்ணுறாரு. இது நான் சொல்கிறது வந்து 1770களிலேருந்து இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு 1800களையும் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. 1833 நீப்ஸே இறந்ததுக்கப்புறம் டாகுவர் வந்து இதை கண்டினியூ பண்ணுறாரு. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஒரு இமேஜை வந்து சில்வர் கோட்டிங் பிளேட்டில் சில்வர் அயோடைடை லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒரு இமேஜ் பர்மனெண்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஃபர்தராக வந்து மெர்குரி ஃபியூம்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கண்டுபிடிக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ளே வந்து இதை வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஆயிருக்கு ஒரு இமேஜ் ஃபார்மேஷனுக்கு. 8 மணி நேரம் வந்து அவங்க ஒர்க் பண்ணால் தான் ஒரு இமேஜே கிடைக்கும். அப்போ 8 மணி நேரங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற டெவலப்மெண்ட்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வந்து மல்டிபிள் பிக்சர்ஸ் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது. எப்போவுமே வந்து நாம் நினைக்க வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எடுக்கிற அத்தனை பதிவுகளும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம பல தருணங்களை சந்திக்கிறோம். பல நல்ல நிகழ்வுகள் நடக்குது நம்ம வாழ்க்கையில், பல முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் தான் காரணமாக இருந்திருக்குது. இந்த டாக்வேர் அண்ட் நீப்ஸே இவங்க ரெண்டையும் டெவலப் பண்ண அந்த டாக்வேர் டைப் ப்ராசஸ். அதையும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து பப்ளிக்கு அவங்க வந்து பேட்டன்ட் அவங்க வாங்கிட்டு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாகுரே டைப் ப்ராசஸை பல பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல இருந்து. என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ரிச்சர்ட் பர்டு அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து இந்த உரிமையை காப்புரிமையை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்டுடியோவில் வந்து அவர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. அவர் எடுத்த ஃபோட்டோஸை பற்றி அவர் சொன்னால் உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரை நிற்க வச்சுட்டு உடனே மினிட்ஸில் ஃபோட்டோ எடுத்துடலாம், இல்லை செகண்ட்ஸில் ஃபோட்டோ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 10 நிமிஷத்தில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸு, 10 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு, 5 நிமிஷத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், செகண்ட்ஸில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிற நிலமையில் இருக்கும் இன்றைக்கி. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட்டை தயார் பண்ணுறாங்க. அவங்க கையில் இருக்கிற கருவியை வந்து ஃபுல்லாக தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணினதுக்கு அப்புறம் ஆட்களை தயார் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட சூழல் பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டுடியோவே வந்து ஒரு மொட்டை மாடியில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, மேலே கண்ணாடியெல்லாம் போட்டு லைட்டு உள்ளே வர மாதிரி வச்சுட்டு அந்த சப்ஜெக்டை உட்கார வைக்கிறாங்க. சப்ஜெக்டை உட்கார வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் கூப்பிட்டு போய் ஒரு பேஷண்ட்டை போய் என்னென்ன பண்ணுறோமோ அதே மாதிரி உட்கார வச்சு கழுத்தில் ஃபிட்டிங் போட்டு கையில் ஃபிட்டிங் போட்டு அவங்கள வந்து ஒரு பொசிஷனில் உட்கார வச்சு அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கருவியை தயார் பண்ணுறாங்க. கருவியை தயார் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பிளேட் எடுத்து அதை ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிடுறாங்க. பாலிஷ் பண்ணிவிட்டு அதை சென்சிடைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அயோடைடு அல்லது புரோமின் ஃபியூம்ஸு அதை வச்சு அதை சென்சிடைஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கெமிக்கலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்வர் கோட்டிங் கொடுக்குறாங்க. இது எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த சில்வர் கோட்டிங் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை கேமராக்குள்ளே லோட் பண்ணுறாங்க. இதுக்கே மணிக்கணக்காகிடும், இல்லை நாட்கணக்கில் ஆகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சப்ஜெக்டை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து மற்ற விஷயங்களெல்லாம் செட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, போஸு கொடுக்கறது, அவங்கள வந்து கிளாம்ப் பண்ணுறது, உட்கார வைக்கிறது, பெல்ட் போடுறது. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற அனுபவமே நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ளைட்டில் போன அனுபவமே உங்களுக்கு கொடுக்கும். இப்போ சப்ஜெக்டெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்கலாம் வந்து சாதாரண ஆட்களாக இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்திருப்பாங்க, இல்லை ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, இல்லை ரொம்ப சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தெருக்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் எடுத்தவங்களை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாம்ப் மாட்டுறது, அது மாட்டுறது, இது மாட்டுறதுங்கும்போது அவங்க ரியாக்ஷன்ஸையும் நீங்கள் பார்க்கணும், அவங்க மூடையும் பார்க்கணும். அப்போ வந்து பல விஷயங்களை இவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்திருக்கு. சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிற மாதிரி அன்னைக்கு இருந்தது. அப்புறம் அந்த இமேஜ் எல்லாமே மெர்குரி ஃபியூம்ஸ் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோல்டு கோட்டிங் கொடுக்குறாங்க. கடைசியில் டிஸ்டில் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் டச்சப் கொடுத்து கலரிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இன்றைக்கி ஃபோட்டோஷாப்புங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிஸ்டத்தில் போட்டு ஃபோட்டோஷாப்புங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணாங்க. அதனால் வந்துட்டு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இது ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன். மேடம் வந்து என்கிட்ட கேட்கும் போது ஃபோட்டோகிராஃபி பற்றி ஜென்ரலாக தானே பேசணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன். இவங்க சொன்னதுக்கப்புறம் சரி இல்லை அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மாற்றி பார்க்கும்போது தான் வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இனியும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வெப்சைட்ஸில் இருக்குது. நீங்கள் போய் வேர்ல்டு ஃபோட்டோ டே அப்படின்னு போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு அதுதான் வருது. அதுலேருந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். இதுக்கப்புறம் டெவலப் ஆனது தான் எஸ்எல்ஆர் கேமரா, ரிஃப்ளெக்ஸ் கேமரா, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போஷர் கேமரா. இப்படி பார்த்திங்கன்னா 1930களில் 1900களில் தான் வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட்ஸ் ஆரம்பிக்குது ஃபோட்டோகிராஃபியில். ஆனால் அதுக்குள்ளே இவங்க பல பதிவுகளை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயம் படிச்சிருக்கேன், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியகாரத்தனமாக தான் இயங்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. இன்றைக்கி வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, சயின்ஸ் இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு, நம்ம வந்து புரிய வச்சிடலாம். ஆனால் அன்னைக்கு வந்து இவங்க செய்கிறது எல்லாமே மற்றவங்களுக்கு முட்டாள்தனமாக தான் பட்டிருக்கும். இவங்களுக்கு என்னென்னா பல தருணங்களில் பார்த்திங்கன்னா இவங்களை எல்லாமே வந்து சரியாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை சமூகத்துக்கு அன்லெஸ் அவங்க ப்ரூவ் பண்ண வரைக்கும் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அவங்களும் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அதை கிராஸ் க்வெஸ்சன் கேட்குறதுக்கும் நிறையா பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியோட ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது நம்மளுக்கு. அதை நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கேமராவோட டெவலப்மெண்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். 1937 சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம எஸ்எல்ஆர்னு சொல்கிற கேமரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 38 ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போஷர் கேமரா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 39 எலக்ட்ரானிக் ஃப்ளாஷ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜூம் லென்ஸ் வந்து 36-82 போட்டு 1959 வந்திருக்கு. 1966 கோனிகா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போஷர் கேமரா. ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போஷருங்கிறதே வந்து 1966 தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறது நம்மளோட வேலையாக தான் இருந்தது. இன்னொன்று ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அதுக்கு வந்து ஃபோக்கஸ்க்கு ரிங்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபோக்கஸ் ரிங்கை வச்சுட்டு நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து உங்களோட கண் பார்வை, கேமராவோட சென்சிட்டிவிட்டி, லைட்டு, என்விரான்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரியராக இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 கேமரா 200 கேமரா வச்சுட்டு சில பதிவுகளெல்லாம் பண்ணுறாங்க. இன்டோர் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. அன்றைக்கெல்லாம் இன்டோர் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து கிடையாது. நான் சொல்கிறது இந்த இவங்கெல்லாம் அந்த டாக்வர் டைப் ப்ராசஸ் எல்லாம் வந்தப்போலாம் இன்டோர் ஃபோட்டோகிராஃபிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அன்றைக்கி எலக்ட்ரானிக் ஃப்ளாஷும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கும் பண்ண முடியாது. லைட்டிங்கெல்லாம் பண்ணணுன்னா அதுக்கான செலவுகள் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் நிறைய காரணங்கள் வந்து கொடாக் கம்பெனி. கொடாக் தான் வந்து நிறையா விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. கொடாக், மினோல்டா, கோனிக்கா இவங்கெல்லாம் பழைய கம்பெனிஸு. இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் தாண்டி இப்போ நாம் வாங்குறதெல்லாம் நிக்கான், கேனான், இந்த மாதிரி நிறையா கேமராஸ் வந்துருச்சு. ஆனாலுமே வந்து இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணது அவங்க தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா 1991 கொண்டு வந்ததும் வந்து இவங்க தான், கொடாக் தான். ஏன்னா அவங்களையும் நம்ம நினைவு கூற வேண்டிய தருணத்தில் இருக்கும். நான் இப்போ வந்து இந்த ப்ராசஸ் பற்றி பேசினேன். இப்போ ஃபோட்டோகிராஃபியை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு 3D சீனை ஒரு 2D காப்பி எடுக்கிறது தான். இப்போ ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், 2D இமேஜை ஜெராக்ஸ் மிஷினில் வச்சோம்னா அப்படியே 2D இமேஜாகவே நம்மளுக்கு வருது. இதையே வந்து நம்ம கண் பார்வையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3D இமேஜ் நம்ம பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கு அந்த சக்தி இருக்குது. அதை வந்து அப்படியே வந்து நம்ம 2D ஒரு பேப்பரில் லென்த்து பிரெத்து ரெண்டு இருக்குது, அதில் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ணும்போது நம்ம பல விஷயங்களை ஆல்டர் பண்ணி பல விஷயங்களை வந்து அதில் வந்து மாற்றி அமைச்சு அதோட அந்த எஃபெக்டை கொண்டு வரோம், நமக்கு தேவையான எஃபெக்டை. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பல விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட், நம்ம என்ன பண்ண போகிறோம், எதை ஃபோட்டோ எடுக்க போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மொபைல் கேமரா வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரு அசால்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்த்திங்கன்னா கேமரா ஹேண்ட்லிங்லேருந்து எல்லாமே வந்து இவங்க வந்து தரவாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தொழில்நுட்பம் இவ்வளோ வளர்ந்துருச்சு, இருந்தாலும் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்ல. ஏன்னா உன்னை தேடி போய் நம்ம கஷ்டப்பட்டு அதை அடையும் போது தான் வந்து அதோட முழு பயனும் நம்மளுக்கு தெரிய வருது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பாருங்கள், ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டுட்டோரியலோடு கொடுத்துட்றாங்க, எஜுகேஷ்னல் டுட்டோரியல். பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. அதனால் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஜெக்ட், நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கேமராவில் எடுக்க போகிறீங்க, என்ன எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் ஆங்கிளு, லைட்டு, அப்பர்ச்சரு, ஷட்டரு, லென்ஸு, ஃபில்டரு, அந்த என்விரான்மெண்ட்டு, அந்த மூடு. நிறையா நேரங்களில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் கூட. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நிறைய நேரங்களில் நம்மளோட மூடும் ரொம்ப முக்கியம். ஃபோட்டோகிராஃபரோட மூடும் முக்கியம், அது கோஆப்ரேட் பண்ணுற அந்த சப்ஜெக்டோட மூடும் முக்கியம். சப்ஜெக்ட்னு சொல்லும்போது நான் வந்து போர்ட்ரேட்டில் சொல்கிறேன். இப்போ லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறோம், லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைட்டிங், அந்த ஃப்ரேமிங், சென்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய தேவைப்படுது. அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமே டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் வந்து எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்தவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிற எல்லாத்துக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுட்டு, கடவுளுக்கும் என்னோடய நன்றி தெரிவித்து என்னோடய இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
நன்றி கணேசன். நம்ம நேயர்களுக்கு புகைப்படங்கள் தொடர்பாக இவ்வளோ விஷயங்கள் இந்த நாளில் வந்து சொன்னதுக்காக நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் உலக புகைப்பட நாளை முன்னிட்டு இந்த புகைப்படம் உருவான வரலாறு, அதில் இருக்கிற தொழில்நுட்பங்கள், புகைப்பட கருவி, இதெல்லாம் பற்றி நிறைய விவரங்கள் நமக்கு சொன்னாங்க பல்கலைக்கழக உணவு மற்றும் வேளாண் பதன்செய்துறை ஆராய்ச்சியாளர் எஸ் கணேசன் அவங்க. நல்ல பயனுள்ள செய்திகள் இல்லையா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மின்னஞ்சல்கள் அனுப்புறதா இருந்தால் dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கோ, அல்லது crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்புங்க. தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு 042224311055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.